கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. இரண்டாம் அத்தியாயம். அவர்தானா இவர்? ஐப்பசி மாதத்து சதய நாள், அருண்மொழிவர்மரின் பிறந்த நாள். தஞ்சை அரண்மனை விழா கோலம் பூண்டு விளங்கியது. இளைய பிராட்டி குந்தவை தேவியார் தன் இளவலின் பிறந்த நாளை சிறந்த முறையில் கொண்டாட வேண்டும் என்று விரும்பினாள். ஆனால் முன்தினம்தான் அது பற்றி நினைத்தபடியால் நகரமும் முழுவதும் அறிவித்து ஊரையே கோலாகலமாக்க இயலவில்லை. அரண்மனையில் மட்டும் அந்த செய்தி தெரிந்தது. கண்டரன் மதுரன் அதை அறிந்து பெருமகிழ்ச்சி அடைந்தார். அரண்மனையை இயன்றவரை அலங்கரிக்க வழி செய்தார். எல்லா அழகு அலங்காரங்களையும் விட அரண்மனையில் நடுமுற்றத்தில் அமைந்திருந்த நடராசருக்கு விசேஷ அபிஷேக ஆராதனை செய்வது சால சிறந்ததாக இருக்கும் என்று எண்ணினார். பூக்குடலையை எடுத்துக்கொண்டு முதல் நாளே மலர்களை பறிக்க நந்தவனத்திற்கு சென்றார். பழுவேட்டரையர் மாளிகை நந்தவனத்தில்தான் விதவிதமான நறுமண மலர்கள் அதிகம். மதுரன் நந்தவனத்தில் நுழைந்த உடனேயே மலர்கள் தங்கள் இனிய முகத்தை அவன் எதிரே காட்டின, நகைத்தன. இருவாட்சி இனிய குரல் கொடுத்தது. பொன்னரளி புது புன்னகை செய்தது. குண்டு மல்லிகை குதூகலமாக நகைத்தது. சரக்கொன்றை சலசலத்து ஆடியது. செண்பகமும் சாமந்தியும் கழுக்கென்று சிரித்தன. பவழ மல்லிகை அவன் காலடியில் வீழ்ந்து வணங்கியது. குவளை கண்விழித்து நோக்கியது. மதுரன் கரம் படாதா என்று மலர்கள் ஏங்கின. ஆண்டவன் கழுத்தை அலங்கரிக்கும் பேறு நமக்குத்தான் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து ஒவ்வொரு மலரும் மனம் வீசி நின்றன. பாடல் ஒன்றை முணுமுணுத்தவாறு மதுரன் எந்த மலரை பறிக்கலாம் என்று தேடினான்.
நந்தவனத்தில் வந்து சிந்தனையில் ஆழ்ந்து விட்டீர்களே, என்ன புது திட்டமோ
என்று குரல் கேட்டு மதுரன் திடுக்கிட்டு திரும்பினான். மலர்கள் உருப்பெற்று வந்துவிட்டனவா? ஆம், மலர்கள் தாம் வடிவெடுத்து வந்துவிட்டன. காட்டு மல்லிகையான இன்பவள்ளியும் தோட்டத்து மெல்லரும்பான பஞ்சவன் மாதேவியும் லதா மண்டபத்தில் இருந்து வெளியே வந்தனர். பஞ்சவன் மாதேவிக்கு பொழுது போவதே இப்பொழுது தெரியவில்லை. இன்பவள்ளியை அவள் ஒரு கணம் கூட பிரிவது இல்லை. இளைய பிராட்டியாருக்கு மூச்சுவிடக்கூட முடியாத அளவுக்கு தஞ்சை வந்தது முதல் அலுவல்கள் இருந்தன. நீண்ட காலத்திற்கு பிறகு அவள் தஞ்சைக்கு வந்திருப்பதால் இளைய பிராட்டியை சந்திக்க வருபவர்கள் அதிகமாயினர். தான தரும கைங்கரியத்தில் இளைய பிராட்டிக்கு ஈடுபாடு அதிகம். கற்றளியாக மாறிய பல கோயில்களுக்கு வேண்டிய பூசை கலன்கள், விளக்கரிக்க நெய் முதலியவற்றிற்காக பல நிபந்தனைகளை தன் பெயரில் அளித்து வந்தாள். வெள்ளாடும் பசுக்களும் இறையிலி நிலங்களும் தன் சொந்த சொத்தில் இருந்து அளித்து வந்தாள். சிவன் கோயிலுக்கும் விண்ணகரங்களுக்கும் உதவி வந்ததை கேள்விப்பட்ட பௌத்தர்களும் பிராட்டியை அணுகி உதவி கேட்க முயன்றனர். காஞ்சிக்கு சென்று கேட்க திட்டமிட்டும் இயலவில்லை. இப்போது தஞ்சைக்கு வந்திருப்பதை அறிந்து அவர்கள் கூட்டமாக வந்தனர். அவர்களுள் சிலர் அருண்மொழியை கண்டு பேச முயன்றனர். கவனிப்பாரற்று போன ஆதூர சாலைகளை மீண்டும் சீர்படுத்த ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருந்தன. இவற்றால் எல்லாம் அரண்மனையில் இளைய பிராட்டியாருக்கு தொடர்ந்து பணிகள் இருந்தன. இன்பவல்லிக்கு இளைய பிராட்டியை அணுக முடியவில்லை. அருண்மொழிவர்மருக்கு வரவேற்பு கோலாகலம் நடந்த அன்று இரவு இருட்பகுதியில் விம்மியவாறே கீழே படுத்திருந்த இன்பவல்லி கண்ணீர் மாலையை மண் மாதாவுக்கு சூட்டியவாறு தூங்கிவிட்டாள். அப்படியே எவ்வளவு நேரம் உறங்கியிருப்பாளோ, காலையில் அவளை யாரோ தட்டி எழுப்புவது தெரிந்தது. பஞ்சவன் மாதேவி அவள் எதிரே நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய கருணை நோக்கு இன்பவல்லிக்கு பிடித்திருந்தது. இனிய விழிகள் சுழல, நொடிக்கு ஒரு தடவை முத்து பற்கள் தெரிய அவள் சிரித்தவாறு பேசுவது அவளுக்கு பிடித்திருந்தது. நெஞ்சை துயரம் வந்த தாக்க ஊர்வலம் கொண்டு வந்த செய்தி அவள் இதயத்தை பிழிய விம்மி விம்மி அழுதவாறு அவள் கண் உறங்கினாளோ, அவளை வந்து தேற்றியவர் யார்? கண் விழித்த போது முதல் நாள் வேதனை லேசாக இருந்து கொண்டுதான் இருந்தது. இதை துடைக்க வந்தவள் பஞ்சவன் மாதேவி. அவள் இதயத்துக்கு இனியவளாகவும் ஆகிவிட்டாள். வானதி தேவி இன்பவள்ளியை திரும்பி பார்ப்பது இல்லை. பஞ்சவன் மாதேவியின் ஆறுதல் சொற்கள் கூடிய இனிய பேச்சை கேட்டு துயர் மறந்திருந்த இன்பவள்ளி பஞ்சவன் மாதேவியை தன் பாடல்களால் மகிழ்வித்தாள். இன்பவள்ளி ஆடும் அழகு கண்டு பெருமூச்சு விட்டாள் பஞ்சவன் மாதேவி.
ஏன் பெருமூச்சு விடுகின்றீர்கள்? என் நடனம் தங்களுக்கு சோர்வளிக்கிறதா என்று கேட்டாள். சோர்வா? இவ்வளவு காலமாக எதிர்பார்த்திருந்த எண்ணம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. என்னை மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டது. அதற்காக நான் பெருமூச்சு விடவில்லை. ஒருவர் மிக அழகிய குரலில் பாடுவார். அவர் பாடலுக்கு ஏற்ப அபிநயம் பிடிக்க வேண்டும் எனும் ஆசை எனக்கு. பரதக்கலையை எனக்கு பயில்விக்குமாறு அவரை கேட்டேன். தில்லையம்பலத்திற்கு செல்கின்றேன், அங்கு தக்கவர்கள் கிடைப்பார்கள் என்றார். அவர் மறந்துவிட்டார். அதை நினைத்து பெருமூச்சு விட்டேன்
என்றாள் பஞ்சவன் மாதேவி.
யார் அவர் தேவி என்றாள் இன்பவள்ளி.
அவளுக்கு அந்த அரண்மனையில் எவரையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆடவர்கள் அந்த பக்கமே வருவது இல்லை. அவள் இதயத்திற்கு வேதனை மூட்டிய அந்த சித்திர சேனரையே மற்றொரு முறை பார்க்க விரும்பினாலே முடியவில்லையே. அரண்மனை என்பது சகல வசதிகளும் உடைய சிறை கூடமா? முல்லை தீவோட சுதந்திரம் போய்விட்டதா? வண்ண பறவை தானே கூண்டில் அடைபட்டு கொண்டு விட்டதா?
அவரா இனிமையாக பாடுவார். உன் குரலின் இனிமையே அவருக்கு இருக்கிறது. கர்வம் இல்லாதவர், வனபமிக்கவர், எளிமையானவர். நீ பார்த்ததில்லையா? இளங்காலை வேளையில் நடராசர் திருவுருவத்திற்கு பூசை செய்துவிட்டு போகிறாரே. ஓஹோ, பூசாரியா?
பஞ்சவன் மாதேவி நகைத்து விட்டாள்.
பூசாரியா? அவர் இளவரசர் இன்பவல்லி, அவர் இளவரசர் என்றாள். இளவரசரா
என்று வியப்போடு கேட்டவள் மேலே பேசாமல் மௌனமானாள். சோழ நாட்டில் இளவரசர்களுக்கு குறைவே இல்லை போலிருக்கிறது. ஆண்கள் எல்லோரும் இளவரசர்களாகிய பேதை பெண்களை ஏமாற்றி பேசுவதே வழக்கமாகிவிட்டது போலிருக்கிறது.
என்ன சொல்கின்றாய் இன்பவல்லி? ஏன் சற்றென வாயடைத்து விட்டாய்? நீ அழகாக பாடும் அந்த அரசகுமாரனை பார்த்திருக்கின்றாயா
என்று பஞ்சவன் மாதேவி கேட்டாள். இன்பவல்லி பார்த்திருக்கின்றாள். ஒரு கண நேரம் வந்த அன்று கண்டிருக்கின்றாள். அவளுக்கும் தெரியாது அந்த அழகன் தான் பஞ்சவன் மாதேவி கூறும் அரசகுமாரன் என்று. ஆனால் இன்பவல்லி அந்த பேச்சை மாற்ற விரும்பினாள்.
அரசகுமாரன் அரண்மனை எல்லாம் எனக்கு புதவியாக இருக்கின்றன என்றாள்.
பஞ்சவன் மாதேவி அவள் தோளை பிடித்துக் கொண்டு,
இப்படித்தான் ஏதாவது அரைக்குறையாக உன்னை பற்றி சொல்கின்றாயே தவிர உன் முழு கதையையும் நீ எங்கே கூறுகின்றாய்? எனக்கு சொல்ல மாட்டாயா
என்று கெஞ்சினாள். அவள் முகவாய்க்கட்டையை பிடித்து இழுத்து கன்னத்தை மெல்ல கிள்ளினாள்.
சொல்கிறேன் தேவி, சொல்லாமல் போய்விட மாட்டேன். இந்த அபாக்கியவதியின் கதையை கேட்டு என் மீது வெறுப்படைந்து என்னை விட்டு பிரிந்துவிட என்னமா தேவி? என் சோகம் நிறைந்த கதையை கேட்டு துன்பமறியா உங்கள் இதயம் துயரமடைவானேன்
என்றாள்.
அடி பைத்தியமே, பெண் உள்ளத்தில் துன்பமும் இன்பமும் மாறி மாறித்தான் வரும். கண்ணீர் சிந்தினால்தான் களிப்பின் மதிப்பும் புரியும்.
நான் அனாதை தேவி. நானும் அப்படித்தான். என் தந்தை இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் தனாதிகாரியாக இருந்தவர், பழுவூர் அரசராய் இருந்தவர்.
தாயை சிறு வயதில் இழந்தேன், தந்தையையும் இழந்தேன். இங்கே அரண்மனையில் ஆதரவு கொம்பை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றேன். நானும் பெற்றோரற்றவள், நீயும் அப்படியே. ஆனால் நீ கலையரசி, உன் கதையை கூற மாட்டாயா
என்று பஞ்சவன் மாதேவி பிரிவோடு கேட்டாள்.
சொல்கிறேன் தேவி, மற்றொரு நாள் சொல்கின்றேன். பாடல் ஒன்று கேட்டீர்களே
என்று அவள் கூறிய போதுதான் மதுரன் மலர் பறிக்க பாடல் ஒன்றை மெல்ல முணுமுணுத்தவாறு அந்த பக்கம் வந்தான்.
அதோ பார்த்தாயா, அந்த குரல் தான். நான் கூறினேனே அரசகுமாரன், அவருடையது
என்று கூறியவாறு பஞ்சவன் மாதேவி சற்றென அங்கிருந்து புறப்பட்டு மதுரன் இருக்கும் இடம் வந்தாள். மதுரன் உடல் சிரித்தது. இரு மலர்கள், ஒரு மலர் செம்பவழ வாய் திறந்து பேசுகிறது, ஒரு மலர் கண்களால் பேசுகிறது. அங்கே நிற்காமல் போய்விடலாமா என்று ஒரு கணம் எண்ணினான். அவன் கால்களில் ஒருவித படபடப்பு. அருகே இருந்த பொன் அரளி ஒன்றை பறித்தான்.
இதோ மல்லிகை, இதை தொடுத்து போட்டால் ஆண்டவனுக்கு அழகாயிருக்கும்
என்று பஞ்சவன் மாதேவி தன் அருகே இருந்த மல்லிகை பந்தலில் இருந்து மல்லிகையை பறித்தாள். இன்பவள்ளிக்கு ஏதாவது பேச வேண்டும் போல் இருந்தது. பஞ்சவன் மாதேவியை நோக்கி,
இங்கெல்லாம் மறுக்குழுந்து கிடைக்காதா? எங்கள் தீவில் அவ ஏராளம் என்றாள். ஓ, இருக்கிறதே. அதையும் பறித்து தருவோம். ஆண்டவனுக்கு அளிக்கப்படும் மலர் மாலை திருப்பணியில் நமது பங்கும் கொஞ்சம் இருக்கட்டுமே
என்று கூறியவாறு பஞ்சவன் மாதேவி மதுரனை நோக்கினாள். அவன் கண்கள் தாழ்ந்தன. அவன் கரங்கள் மலமளவென்று பொன் அரளியை பறித்துக் கொண்டிருந்தன. பஞ்சவன் மாதேவியின் கரங்கள் மல்லிகையை பறித்தன.
தினமும் எங்கள் நந்தவனத்திலிருந்து மலர்களை பறித்து போகலாமே. தாங்கள் வருவது தெரிந்தால் நானும் உதவி செய்ய வந்துவிடுவேன். இந்த வனத்து மலர்கள் பறிக்கப்படாமல் வீணே செடியிலே கருகி வீழ்ந்து விடுகின்றன. தங்கள் கரம்பட்டால் அவற்றிற்கு பெருமைதானே
என்றாள் பஞ்சவன் மாதேவி. அந்த சொற்களை கேட்டு இன்பவள்ளி கழுக்கென்று சிரித்தால் மதுரனை கடைக்கண்ணால் நோக்கினாள். பஞ்சவன் மாதேவியின் பேச்சும் இன்பவள்ளியின் சிரிப்பும் மதுரனின் கூச்சத்தை அதிகப்படுத்தின. அவன் அரண்மனை கூடத்திலேயே இன்பவள்ளியை கண்டிருக்கின்றான். ஆனால் நேருக்கு நேர் அவளை கண்டது இதுதான் முதல் முறை. ஆனால் கூச்சமற்ற பார்வை, உள்ளத்து கள்ளம் கபடமற்ற தன்மையை பிரதிபலிக்கும் முகம், பஞ்சவன் மாதேவியின் கண்கள் வட்ட வடிவமானவை, இன்பவள்ளியின் கண்கள் கூறிய வேலை போன்றவை, பஞ்சவன் மாதேவியின் உதடுகள் மாதுளை முக்கை போன்று குவிந்திருந்தன, இன்பவள்ளியின் அதரங்கள் கோவை பழம் பிளந்தாற்போல் இருந்தன. பஞ்சவன் மாதேவியின் முகம் வட்ட வடிவமானது, இன்பவள்ளியின் முகம் சற்று நீண்டிருந்தது. போதும் போதும், கண்டரன் மதுரன் இனியும் அங்கிருக்க விரும்பவில்லை. அவன் மனக்குள்ளத்தில் மெல்ல சலனம் ஏற்பட்டது. அவன் அங்கிருந்து மெல்ல நகர விரும்பி, தேவி, எனக்கு அரண்மனையில் ஏராளமான வேலைகள் இருக்கின்றன. நாளைக்கு இளவரசரின் பிறந்த நாள் விழா. எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு நம் அரண்மனையில் கொண்டாடப் போகின்றோம். நடராசருக்கு விசேடமான அபிஷேக ஆராதனைகள் செய்ய திட்டமிட்டுள்ளேன். நாம் எல்லாம் கூடி இளவரசர் நிடூழி வாழ இறைவனை பிரார்த்திக்க வேண்டாமா என்றார். அவன் அதற்கு மேல் அங்கு நிற்கவில்லை. மீண்டும் ஒரு முறை அவர்களை திரும்பி பார்க்க விரும்பினான். வேண்டாம் என உள்ளம் எச்சரித்தது. விரைந்து சென்று விட்டான். அவன் சென்ற பிறகு இன்பவள்ளி பரபரப்போடு கேட்டாள்,
தேவி, நாளை யாருக்கு பிறந்த நாள் விழா? குறவை கூத்து பாட்டும் அமர்கள்ளப்படும் அல்லவா?
முல்லை தீவில் பிரபலமானவர் பிறந்த நாள் விழா என்றால் அது திறந்த வழியில் நடைபெறும். ஆடவரும் பெண்டிரும் அழகாக கூடி ஆடுவர். அந்த நினைப்பு அவளுக்கு வந்தது. விரைவில் வருகின்றேன் என்று கூறி சென்ற சொற்கள் ஒலித்தன. அவர்தானோ இங்கு இளவரசர்? தான் கண்டது கனவா நனவா? அதை உறுதிப்படுத்திக் கொள்ள இயலவில்லையே. இப்போது இளவரசருக்கு பிறந்த நாள் விழா என்கின்றார்களே, அவருக்கே தானா? சித்திரசேனருக்கு தானா? இன்பவள்ளி கேட்ட கேள்விக்கு உடனே மறுமொழி கூற பஞ்சவன் மாதேவியால் இயலவில்லை. மதுரன் செல்லும் திசையை உற்று நோக்கியவாறு இருந்தாள்.
தேவி யாருக்கு நாளை பிறந்த நாள் என்று மீண்டும் இன்பவள்ளி கேட்ட பிறகுதான் பஞ்சவன்மாதேவி சுய உணர்வு பெற்றாள். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.